கடலில் மூழ்கவிருந்த 34 புகலிட கோரிக்கையாளர்களை மால்டி சரக்கு கப்பல் காப்பாற்றி இந்தோனேசியாவுக்கு திருப்பிக் கொண்டு செல்ல முனைந்தபோது அவர்கள் தம்மைத்தாமே அழித்துக் கொள்ளப் போவதாக மிரட்டி அதனால் அந்த சரக்கு கப்பல் அந்த புகலிட கோரிக்கையாளரை கிறிஸ்மஸ் தீவிற்கு கொண்டு சென்றதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த மாதிரியான நடவடிக்கையை நாம் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் டோனி அபாட்.
Should not be expected to take responsibility for foolish actions by non-citizens. And I make the fundamental point that the most compassionate thing to do is to stop the boats. Obviously, people should not threaten acts of self-harm, and the Australian government should not be blackmailed by people who are threatening to do something that they should never do.
Sky News க்கு அளித்த பேட்டி ஒன்றில் 2001 ஆம் ஆண்டு டம்பா கப்பல் விவகாரத்தை சுட்டிக்காட்டி அரசு இந்த விடயத்தில் கடுமையாக இருக்க வேண்டும் என்கிறார் எதிர்க்கட்சியின் குடிவரவு பற்றிய பேச்சாளர் ஸ்காட் மாரிசன்.
People here in this situation are basically taking advantage of the safety of life at sea convention. And what the Australian government should be doing is letting merchant vessels know that if they are in that situation, then an Australian naval or customs vessel would come to their aid. What the government has done is the reverse tamper effect. They've just welcomed people to Australia.
500க்கு மேற்பட்ட புகலிட கோரிக்கையாளர்களை ஏற்றி வந்த MV டம்பா என்ற கப்பலை அன்றைய பிரதமராக இருந்த ஜான் ஹாவர்டின் உத்தரவின் பேரில் SAS சிறப்பு படையினர் தடுத்து நிறுத்தினர். இந்த மாதிரியான நடவடிக்கைகள் தான் தாம் ஆட்சியில் இருந்த போது புகலிட கோரிக்கையாளர்களின் எண்ணிக்கையை குறைக்க உதவியது என்கிறார்கள் எதிர்க்கட்சியினர். இது அழிவுக்கு வித்திடும் செயல் என்கிறார் உள்துறை அமைச்சர் ஜேசன் கிளேர்.
Go back and have a look at what happened with CF 36. 5 people died, 40 people were injured. When the WA coroner did an investigation into this, he said that it was because people on the boat thought the boat was going to be turned back, that the boat had an explosion, and that's the reason people died, and it's the reason people were injured, including Australian personnel.
சிறப்பு படையினர் என்ன செய்ய வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரிந்த விடயம். அதை அரசியல்வாதிகள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிறார் ஜேசன் கிளேர். இதேவேளை லேபர் கட்சி புகலிட கோரிக்கையாளரிடையே கடுமையான போக்கை கடைபிடிக்கிறது. வெளிநாட்டு அமைச்சர் பப்கா புகலிட கோரிக்கையாளர் அநேகர் பொருளாதார மேம்பாட்டிற்காகவே இங்கு வருவதாக சாடியுள்ளார். குறிப்பாக நடுத்தர வர்க்க ஈரானியர்கள் அவர்கள் நாட்டிலுள்ள பொருளாதார தடைகள் காரணமாகவே வருகிறார்கள் என்று லேபர் கட்சி சொல்கிறது. பொருளாதார முன்னேற்றத்திற்காக புகலிடம் கோருவோரை நிறுத்துவதற்கு ஒரே வழி அவர்களை திருப்பி அனுப்புவதுதான் என்கிறார் ஜேசன் கிளேர்.
The problem that we confront here is that Iran refuses to take their citizens unless they voluntarily want to come back to Iran. It's flybacks that work, and that's why we need to press the case for things like the Malaysian agreement. We need that plus more.
ஸ்ரீலங்காவிலிருந்து புகலிடம் கோரி வந்து அதில் வெற்றி பெறாதவருடன் இப்படியான ஒரு கொள்கையை ஆஸ்திரேலிய அரசு வைத்திருக்கிறது. அவர்கள் மீண்டும் அந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். தமது அடையாள அட்டைகளை அழித்துவிட்டு புகலிடம் கோருவோர் அதிகாரிகளுடன் ஒத்துழைக்க மறுத்தால் நீண்ட நாட்கள் காக்க வைத்து தண்டிக்கிறது அரசு. ஆனால் உண்மையிலேயே அடையாள அட்டைகள் இல்லாதவர்கள் இப்படி தண்டிக்கப்பட மாட்டார்கள் என்கிறார் குடிவரவு அமைச்சர் டோனி பர்க்.
This is why I focus not on whether or not documents exist, but on whether or not people are being cooperative. The flip side, of course, is some people come from parts of the world where for the best endeavours there are no ways of getting documents. They don't get disadvantaged by this.
கடந்த பொதுத் தேர்தலுக்கு முன் அடையாள அட்டைகள் எதுவுமின்றி புகலிடம் கோருவோர் உடனடியாக நிராகரிக்கப்படுவார்கள் என்ற கொள்கையை தம் கட்சி முன்வைத்தது என்பதை ஞாபகப்படுத்திய எதிர்க்கட்சியின் குடிவரவு பேச்சாளர் ஸ்காட் மாரிசன் இது ஒரு உப்புச்சப்பில்லாத சட்டம் என்கிறார். இதைப்பற்றி இந்த இரு கட்சிகளும் கூறுவது பொருத்தமற்றது என்றும் புகலிடம் கோருவோரிடம் தம் அடையாளத்தை நிரூபிக்கும் ஆவணங்கள் இருக்கத்தான் செய்யும் என்றும் சொல்கிறார் ரிஃப்யூஜி ஆக்ஷன் கோயலிஷனின் பேச்சாளர் இயன் ரிண்டோ.
They have accepted that asylum seekers actually arrive here without identification papers, and that is simply not true. It's true that people may not have passports, but there are very good reasons for that, but the overwhelming majority of asylum seekers have identity documents, national identity documents, birth certificates, driver's license, you know, trade certificates, schools, certificates. I think that it's a piece of political rhetoric.
Sky News உடன் இது பற்றி பேசுகையில் உலகமயமாக்கப்பட்ட இந்த நாளில் இந்த இரு கட்சிகளும் சொல்வது எள்ளளவும் பொருத்தமற்றது என்கிறார் கிரீன்ஸ் கட்சியின் தலைவர் கிறிஸ்டின் மெல்ன்.
The tragedy for the coalition and for the Australian people is that the coalition think they can solve problems unilaterally. You simply can't in a globalized world, and that is why to be respected as a nation, particularly with us taking on the leadership of the G20, we have to show that we are a responsible global citizen. The way that the coalition are behaving, it's suggesting Australia wants to run a pirate regime and take on Indonesia.